வணக்கங்க நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு இத்தாலிய இயற்பியலாளர், கணிதவியலாளர், வானியல் வல்லுநர், பொறியாளர் மற்றும் மெய்யியலாளர் என்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய கலிலியோ கலிலி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி சுந்தரகண்ணன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுக்கோட்டை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்றைய தினம் கலிலியோ கலிலி அவர்களின் பிறந்த தினம். அவர் 1564 பிப்ரவரி மாதம் 15 இத்தாலி நாட்டில் உள்ள பைசா என்ற நகரத்தில் பிறந்தார். இத்தாலி நாடு 6 நோபல் ஆராய்ச்சிகளை உருவாக்கிய ஒரு கண்டுபிடிப்புகளுக்கு பேர் போன நாடாகும். அந்த நாட்டில் பிறந்த அவர், அவரது தந்தை ஒரு இசையமைப்பாளர், அவரது குடும்பத்தில் மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்தனர். இவர்தான் அவர்கள் 6 பேருக்கும் மூத்தவர். இவரது குடும்பம் கலிலியோவின் 8வது வயது வரை பைசா என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். பின்னர் அவர் இத்தாலி நாட்டில் உள்ள ஃப்ளாரன்ஸ் என்ற மற்றொரு நகரத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். ஆனால் கலிலியோ கலிலி தனது 10வது வயது வரை தனது உறவினர் ஒருவருடன் பைசா நகரத்திலேயே வாழ்ந்து வந்தார். தனது 10வது வயதில் ஃப்ளாரன்ஸ் நகரில் உள்ள தன் குடும்பத்தாருடன் இணைந்த பின்பு அங்கு லாஜிக்கல் சயின்ஸ் கல்வியை கற்றார். அதாவது 1575 முதல் 1578 ஆண்டு வரை. பின்னர் 1580 பைசா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்பிற்காக சேர்ந்தார். தந்தையின் விருப்பத்தின்படி மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்தார். 1581 தேவாலய கட்டடத்தின் மேற்கூரையில் பொருத்தப்பட்ட ஒரு ஊசலாடும் சரவிளக்கை அவர் வெகுநேரம் கவனித்தார். ஊசலாடும் சரவிளக்கு என்பது முன்னும் பின்னும் அசையும் தன்மை கொண்ட இத்தகைய சரவிளக்கு இதய துடிப்போடு அவர் ஒப்பிட்டு பார்த்தார். அதன் மீது ஆர்வம் அதிகரித்தது அவருக்கு. ஆர்வத்திற்கான காரணம் என்னவென்றால், சரவிளக்கு எவ்வளவு தூரம் முன்னும் பின்னுமாக ஆடினாலும் ஒரே கால அளவை எடுத்துக்கொண்டது போல தோன்றியது. இதை புரிந்து கொள்ள அவர் முற்பட்டார். எனவே அவர் தன் வீட்டுக்கு திரும்பியதும் 2 ஊசல்களை வடிவமைத்தார். ஊசல்கள் என்றால் பெண்டிலம். பெண்டிலம் என்பது ஒரு நீண்ட கயிற்றின் நுனியில் ஒரு பந்து போன்ற கோலத்தை, அவ்வாறு இணைக்கப்பட்ட இந்த கோலத்தை நாம் முன்னும் பின்னும் அசைத்து ஆட செய்யலாம். இவ்வாறு அவர் 2 ஊசல்களை வடிவமைத்து அவை 2 வெவ்வேறு தூரங்களில் அசைத்து ஆடவிட்டார். அவர் கணிப்புப்படி அந்த 2 ஊசல்களும் சம கால அளவையே எடுத்துக்கொண்டன. வெவ்வேறு தூரங்களிலிருந்து அசைந்து ஆடினாலும் அவை 2 சம கால அளவை எடுத்துக்கொண்டன. இது அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. இதை பயன்படுத்தி ஒரு ஸ்விங்கிங் வாட்ச் என்ற கடிகாரத்தை அவர் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு இயற்பியலாளர் ஹைஜன்ஸ் இது போன்ற ஸ்விங்கிங் பெண்டுலமான கடிகாரத்தை உருவாக்கினார். கலிலியோ அவரின் தந்தையார் கணிதம் படிப்பதற்கு கலிலியோவை அனுமதிக்கவில்லை. ஏனெனில் ஒரு மருத்துவர் கணிதம் கற்றவரை விட அதிக வருமானம் ஈட்டினார்கள் அந்த காலத்தில். ஆனாலும் கலிலியோ பல கணிதம் தொடர்பான விரிவுரைகளில் கலந்து கொண்டார். அவரது ஆர்வம் மேலும் மேலும் கணிதத்தையே நோக்கி ஏற்பட்டது. தனது தந்தையிடம் மன்றாடி கேட்டு கணிதம் பயில ஒப்புதல் வாங்கினார். மருத்துவ படிப்பிலிருந்து விலகி தன்னை முழுமையாக கணிதமும் இயற்கை தத்துவம் படிப்பதில் கவனம் செலுத்தினார். 1586 அவர் ஒரு தெர்மோஸ்கோப் கருவியை உருவாக்கினார். அதுவே பிற்காலத்தில் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் தெர்மாமீட்டர். அந்த தெர்மாமீட்டர் கண்டுபிடிப்பிற்கு முன்னோட்டமாக அமைந்தது அவர் கண்டுபிடித்த தெர்மோஸ்கோப் எனும் கருவியாகும். இதே காலகட்டத்தில் அவர் மரினா காம்பா என்ற பெண்மணியை மணந்தார். இவர்கள் இருவருக்கும் மூன்று குழந்தைகள் பிறந்தன. தனது 42 வயதில் தனது மகனை பெற்றெடுத்தார். 1589 ஆண்டு பைசா பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1591 ஆண்டு அவரது தந்தையின் மறைவுக்கு பின் அடுத்த ஆண்டு அவர் படுவா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இப்பல்கலைக்கழகத்தில் ஜியாமெட்ரி, மெக்கானிக்ஸ், அஸ்ட்ரானமி போன்ற பாடங்களை நடத்தினார். இப்பல்கலைக்கழகத்தில் 1610 ஆண்டு வரை பணிபுரிந்தார். இந்த காலகட்டத்தில், அதாவது 1592 முதல் 1610 வரை, கலீலியோ கலீலி நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார். அவற்றில் இரண்டு பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கவை. ஒன்று ஃபண்டமெண்டல் சயின்ஸ் தொடர்புடையது, எடுத்துக்காட்டாக கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் அஸ்ட்ரானமி. மற்றொன்று அப்ளைடு சயின்ஸ் தொடர்புடையது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டெலஸ்கோப். கலீலியோ 1608 ஆண்டு 3 மடங்கு பெருக்கி காட்டும் திறன் கொண்ட தொலைநோக்கியை உருவாக்கினார். அதையே மேம்பட்ட 30 மடங்கு பெருக்கி காட்டும் திறன் கொண்ட தொலைநோக்கியாக உருவாக்கினார். தான் வடிவமைத்த தொலைநோக்கி மூலம் விண்வெளியில் உள்ள தோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் பலவற்றை தெளிவாக அவரால் காண முடிந்தது. மற்றும் விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஆர்வம் உள்ளவர்களும் அவர் வடிவமைத்த தொலைநோக்கியை பயன்படுத்தினார்கள். தனது தொலைநோக்கியின் மூலம் சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள மேடு பள்ளங்களை துல்லியமாக அவரால் காண முடிந்தது. அவரது தொலைநோக்கி மூலம் சந்திரனில் உள்ள மலைகளின் உயரங்களையும் மற்றும் பள்ளத்தாக்குகளின் தூரங்களையும் கண்டறிந்து நிலவின் நிலப்பரப்பு விளக்கப்படங்களை அவர் உருவாக்கினார். அவரது பங்களிப்பு பல துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றன. உதாரணமாக வானியல், பொறியியல் மற்றும் இயற்பியல், இந்த 3 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு துறையிலும் அவர் கண்டுபிடிப்புகளை ஒன்றொன்றாக பார்க்கலாம். நாம் அனைவரும் அறிவோம், சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் இயங்குகின்றன என்று நமக்கு தெளிவாக தெரியும். இதே கருத்தை அவர் 17 கொண்டிருந்தார். 1609 ஆண்டு சந்திரனின் சமதளமற்ற மேற்பரப்பை கண்டறிந்தார். அதைத் தொடர்ந்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இந்த கோள் வரிசையில் வியாழன், அதாவது பூமிக்கு அடுத்து உள்ள செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து உள்ளது வியாழன். இந்த கோளில் 4 துணை கோள்களை கண்டறிந்து அதன் சுற்றுப்பாதை, கால அளவை தெளிவாக வெளியிட்டார். அதேபோல் பூமிக்கு முன்பு உள்ள வெள்ளி கோளின் வளையங்களை வேறு 2 கிரகங்கள் என்று அவர் நினைத்தார். அது பிற்காலத்தில் தவறு என அறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து நெப்டியூன் இயக்கத்தை ஆராய்ச்சி செய்தார். ஆனால் நெப்டியூனை அவர் ஒரு கிரகமாக கணக்கிடவில்லை. தனது தொலைநோக்கி மூலம் சூரிய புள்ளிகள், அதாவது சன்ஸ்பாட், மில்கி வே பால்வீதி மற்றும் நட்சத்திர கூட்டங்களை பற்றி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்றும் விளக்கி காட்டினார். பொருளியல் இன்ஜினியரிங் அவர் செய்த கண்டுபிடிப்புகளை பார்ப்போம். 1595 முதல் 1598 வரையிலான காலங்களில் பல பொறியியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார். அவற்றுள் ஜியாமெட்ரிக் அண்ட் மிலிட்டரி காம்பஸ் மிகவும் முக்கியமானவர். இந்த கருவியானது பீரங்கி படையினருக்கும் மற்றும் நில அளவை சர்வேயர்களுக்கும் பெரிதும் பயன்படுத்தினார். பீரங்கியை துல்லியமாக உயர்த்தி சரியான திசையில் நிறுத்தி வெடி மருந்து நிரப்பி வெடிக்க செய்ய பெரிதும் உதவியது. இத்தகைய காம்பஸ் கருவிகளை 100க்கும் மேலானவற்றை வடிவமைத்து தயாரித்து அதை விற்பனை செய்து அதன் மூலம் நிறைய பொருள் ஈட்டினார். முன்பு கூறியது போல 1593 ஆண்டு கலீலியோ ஒரு வெப்பமானியை உருவாக்கினார். இது காற்று விரிவடைதலின் பண்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. பின்பு 1609 ஆண்டு தாமஸ் ஹாரியட் என்ற இங்கிலாந்து நாட்டு ஆய்வாளர்களுடன் சேர்ந்து ரிஃப்ராக்ஷன் டெலிஸ்கோப்பை உருவாக்கி நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் சந்திரன் ஆராய்ச்சி செய்தார். பின்பு 1624 ஆண்டு கலீலியோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை உருவாக்கினார், அதாவது கூட்டு நுண்ணோக்கி. கலீலியோவின் நுண்ணோக்கி ஒன்றை பயன்படுத்தி 1625 உருவாக்கப்பட்ட பூச்சிகளின் விளக்கப்படங்கள் கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் கிடைத்த முதல் ஆவணமாக அறியப்படுகிறது. இப்பொழுது அவர் இயற்பியல் துறையில் பல பங்களிப்புகளை செய்தார். அவற்றை காணலாம். கலீலியோவின் கோள்களின் இயக்கங்களை குறித்த தத்துவார்த்த மற்றும் சோதனை அடிப்படையிலான கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் கெப்லரின் கருத்துக்களை ஒத்தே இருந்தது. இவரது கோள்களை பற்றிய கணக்குகள் பிற்காலத்தில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐசக் நியூட்டன் உருவாக்கிய கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு அடித்தளமாக அமைந்தது. இயற்பியல் துறையில் இவரது பங்களிப்புகள் பெண்டுலம், சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, ஒலி அதிர்வன், வாட்டர் பம்ப் நீர் பம்பு, ஸ்பீட் ஆஃப் லைட் ஒலியின் வேகம், கலீலியன் இன்வேரியன்ஸ் கலீலியோ மாறா தன்மை, பைசா நகர சாய்ந்த கோபுர பரிசோதனை, டைம் ஸ்கொயர் லா கால சதுர விதி, இவை ஏழும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளா. பெண்டுலம் ஊசல்கள் இதுதான் இவரது முதல் கண்டுபிடிப்பு. இவர் பைசா நகர பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்புக்காக சேர்ந்த போது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ஊசல் ஒரு முறை முழுமையான சுற்றை அடைய எடுத்துக்கொண்ட கால அளவு சமமாகும். ஊசல்கள் பற்றிய ஆய்வு குறிப்புகளை தனது இரண்டு அறிவியல் என்ற புத்தகத்தில் விவரித்துள்ளார். ஊசல்களின் கால அளவின் இரு மடங்கானது அதன் நீளத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது ஒலி அதிர்வன், ஒலியின் அதிர்வன்மை புரிந்து கொண்ட முதல் நபர்களில் இவர் ஒருவர் ஆவார். வாட்டர் பம்ப் 17ஆம் நூற்றாண்டில் நீர் பம்புகள் வெற்றிடங்களை உருவாக்கும் அளவிற்கு மேம்பட் வடிவமைப்புகளை வெளியிட்டார். 1635ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அளவீட்டின்படி சுமார் 34 அடி இருந்து தண்ணீர் எடுக்கும் திறன் கொண்டவை. கலீலியோ 34 அடியை தாண்டி நீர் உறிஞ்சும் போது தனது சொந்த எடையால் தண்ணீர் இழுப்பு துண்டிக்கப்படும் என்ற ஒரு தவறான கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். ஒளியின் வேகம் 1638ஆம் ஆண்டு கலீலியோ ஒளியின் வேகத்தை அளவிடுவதற்காக ஒரு சோதனை முறையை விவரித்தார். அதில் இரண்டு அப்சர்வர் கணக்கிடுபவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் சட்டத்தில் பொருத்தப்பட்ட விளக்குகளை கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கொருவர் விளக்குகளுக்கு சிறிது தூரத்தில் கண்காணிக்க ஏற்பாடு செய்தார். முதல் கணக்கிடுபவர் தனது விளக்கின் சட்டரை திறக்கிறார். இரண்டாவது பார்வையாளர் ஒளியை கண்டவுடன் உடனே தனது சொந்த விளக்குகளில் சட்டரை திறக்கிறார். முதல் பார்வையாளர் தனது சட்டரை திறப்பதற்கும் இரண்டாவது பார்வையாளரின் விளக்கில் இருந்து ஒளியை பார்ப்பதற்கும் இடையிலான நேரம் இரண்டு பார்வையாளர்களிடையே ஒளி முன்னும் பின்னுமாக பயணிக்க எடுக்கும் நேரத்தை குறிக்கிறது. 1 மைலுக்கும் குறைவான தூரத்தில் இதை முயற்சித்த போது ஒளி உடனடியாக தோன்றியதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை என்று கலீலியோ தெரிவித்தார். கலீலியோவின் மாறாத்தன்மை. கலீலியோ சார்பியல் கொள்கையின் அடிப்படையை முன்வைத்தார். சார்பியல் கொள்கை என்பது ரிலேட்டிவ். இயற்பியல் விதிகளில் ஒரு நேர்கோட்டில் நிலையான வேகத்தில் நகரும் எந்த ஒரு அமைப்பிலும் அதன் குறிப்பிட்ட வேகம் அல்லது திசையை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். எனவே முழுமையான இயக்கம் அல்லது முழுமையான ஓய்வு இல்லை. இந்த கொள்கை நியூட்டனின் இயக்க விதிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பை வழங்கியது மற்றும் ஐன்ஸ்டீன் சிறப்பு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டின் மையமாக கருதப்படுகிறது. நவீன அறிவியலின் மீதான தாக்கத்தை பிற்காலத்தில் வந்த இயற்பியல் அறிஞர்கள் கலீலியோ பற்றி கூறிய ஸ்டீஃபன் ஹாக்கிங், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இயற்பியல் அறிஞர், அவரின் கூற்றுப்படி நவீன அறிவியலின் சிறப்புக்கு கலீலியோ வேறு எவரையும் விட அதிக பொறுப்பு கொண்டுள்ளார். அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரை நவீன அறிவியலின் தந்தை என்று அழைத்தார். கலீலியோ ஒரு புதிய அறிவியல் கண்ணோட்டத்தை உருவகப்படுத்தினார். கணித பகுத்தறிவால் ஆதரிக்கப்படும் அவரது சொல்லாட்சி மற்றும் அவரது ஆளுமையின் சக்தியால் கலீலியோ சூரிய மண்டலத்தின் கோப்பர்னிக்கன் மாதிரியை அறிவியலில் ஒரு புரட்சியாக நிறுவ உதவினார். கலீலியோவின் வானியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் கோப்பர்னிக்கன் கோட்பாட்டின் மீதான விசாரணைகள் கலீலியோவால் கண்டுபிடிக்கப்பட்ட வியாழனின் 4 துணைக்கோள்கள் கலீலியோவால் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமாக கருதப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு கலீலியோ தொலைநோக்கி மூலம் முதன் முதலில் பதிவு செய்யப்பட்ட வானியல் கண்டுபிடிப்புகள் 4வது நூற்றாண்டுகளாக இருந்ததால் ஐக்கிய நாடுகள் சபை அதை சர்வதேச வானியல் ஆண்டாக அறிவித்தது. இத்தகைய பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த கலீலியோ கலீலி 1642ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இயற்கை எழுதினார். நேர்களுக்கு கலீலியோ பற்றிய அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது கண்டுபிடிப்புகளை தெரியப்படுத்துவ வாய்ப்பு கொடுத்த புதுக்கோட்டை பண்பலைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை வானியல் வல்லுநரான கலிலியோ கலிலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி சுந்தரக்கண்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.